இந்த இடத்தில் தொண்டைமணாற்று முகத்துவாரத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இந்த பகுதியானது கொஞ்சம் வளைந்தும் நெளிந்தும் காணப்படுவதால் கப்பலை மறைத்து வைக்க ஏதுவாக அந்த இடம் இருக்கும். அந்த இடத்தில் தான் கப்பல்கள் இருந்தன. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பூங்குழலியும் அருள்மொழிவர்மனும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த இலங்கையில் ஒரு மூதாட்டி இருக்கிறாள். அவள் வாய் பேச மாட்டாள். நீ அவளை பார்த்தது உண்டா என்று கேட்க, அவளும் தெரியும் என்று சொல்லி, எனக்கு தாய் கிடையாது, அவள் தான் என்னை வளர்த்தாள். மேலும் இந்த இலங்கையில் பூதத்தீவில் தான் அவள் இருந்தாள். அடிக்கடி அவளை பார்க்க வரும்பொழுது அவள் வரைந்த ஓவியங்களில் உங்கள் உருவத்தை கண்டேன். பிறகு ஒரு நாள் கோடிக்கரையில் உங்களை நேரில் பார்த்தபொழுது பிரமித்து போனேன் என்று சொல்லி முடித்துவிட்டு, உங்களுக்கு எப்படி அந்த மூதாட்டியை தெரியும் என்று கேட்க அருள்மொழிவர்மன் சொல்ல ஆரம்பித்தான், எனக்கும் அந்த மூதாட்டிக்கும் இருக்கின்ற உறவு எனக்கு புரியாது. ஆனால் அந்த மூதாட்டி என் பெரிய தாயார். நியாயமாக தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய பெருமாட்டி அவள். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டது. என் தந்தையுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசிய துன்பமாக இன்று வரை அந்த மூதாட்டி இருந்து கொண்டுதான் வருகிறாள். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது புரிய வருகிறது என்று சொல்லி முடித்தார். அப்பொழுது அவர்களுக்கு பசி எடுத்தது. அந்த பசியை அடக்கிக் கொண்டு அந்த இடத்தை அடைந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் எதுவுமே இல்லை. பூங்குழலியை பார்த்து இளவரசர் கேட்டார், நீ கூறியது போல் இங்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீதான் என்னை கைது செய்து அழைத்து வந்தாயோ என்று கேட்க, இல்லை அரசே, நான் ஏன் அவ்வாறு செய்ய போகிறேன், இங்கேதான் நான் பார்த்தேன் என்று சொல்லி முடிக்க, அந்த தருணத்தில் ஒரு கருப்பு அரேபிய குதிரையில் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள். அவள் வேறு யாரும் அல்ல, அந்த மூதாட்டிதான். இந்த இடத்தில் இருந்து அந்த மூதாட்டியை நாம் ஊமை ராணி என்று அழைக்கலாம். ஊமை ராணி வருவதை இளவரசர் பார்த்ததும் அவள் சொல்ல வந்ததை இளவரசர் கேட்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு இடத்தில் ஒரு காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார்கள். ஒரு முரட்டு அரேபியர் கூட்டம் சோழ நாட்டு கப்பலை தாக்கியது மட்டுமல்லாமல் சோழ நாட்டு வீரர்களை கொன்று குவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சேனாதிபதியும் அவரது படையும் இளவரசரை தேடி அங்கே வந்தார்கள். அங்கே இறந்து கிடக்கும் சோழ நாட்டு வீரர்களை பார்வையிட்டார் இளவரசர். இவர்கள் அசந்திருக்கும் நேரம் பார்த்து அந்த அரேபியர்கள் இவர்களை கொன்றிருக்க வேண்டும். இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு குரல் கேட்டது. அது அந்த மரக்களத்தின் தலைவனுடைய குரல். அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை பார்த்து இளவரசர் பேச ஆரம்பித்தார். நீங்கள் வந்தது இரண்டு கப்பல், ஒரு கப்பல் இங்கே இருக்கிறது, மற்றொரு கப்பல் எங்கே என்று கேட்க, அந்த கப்பலை அந்த அரேபியர்கள் எங்களை அடித்து கொன்று விட்டு அதை திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னார். அதற்குள் அந்த இடத்திற்கு சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஆழ்வார்க்கடியானும் மற்ற வீரர்களும் வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் ஊமேராணி ஓடி ஒளிந்து கொள்கிறாள். ஆனால் அவர்கள் வந்து பேச போவதை மட்டும் கூர்மையாக பார்த்துக் கொண்டிருந்தாள். அங்கு வந்து பார்த்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதை செய்தது யார் என்று கேட்க, இளவரசர் நீங்கள் எல்லாம் இங்கே இருப்பது போல் வந்தியத்தேவன் இங்கே என்று கேட்க, அவர் கிளம்பிய பிறகு நடந்த விஷயத்தை ஆழ்வார்க்கடியான் சொல்ல ஆரம்பித்தான். உங்கள் யானை மதம் பிடித்து ஓடியது. அடுத்து நாங்கள் எல்லோரும் உங்களை பின்தொடர ஆரம்பித்தோம். எங்களால் மதம் பிடித்து ஓடும் யானையின் பின்னால் வர முடியவில்லை. ஆனால் எங்களை முந்திக் கொண்டு அந்த முந்திரி கொட்டையான வந்தியத்தேவன் போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது தொண்டைமணாற்று முகதுவாரத்தில் இருந்து ஒரு சோழ நாட்டு கப்பல் ஒன்று கடலில் புறப்பட்டது. அதை கண்டதும் தாங்கள் அதில்தான் போவதாக எண்ணிக்கொண்டு, அதாவது உங்களை சிறைபிடித்து போவதாக எண்ணிக்கொண்டு, அந்த வழியாக ஒரு படகு வந்தது. அந்த படகில் தங்களை கொல்ல வந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து அவனும் அந்த கப்பலுக்கு சென்று விட்டான். இதை கேள்விப்பட்டதும் இளவரசர் சோகப்பட்டார். எனக்காக ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் அவன் சிக்கிக் கொண்டானே என்று எண்ணி வருந்தினார். உடனே சேனாதிபதியை பார்த்து, நான் எப்படியாவது அந்த மரக்களத்தை பிடிக்க வேண்டும், வந்தியத்தேவனை காப்பாற்ற வேண்டும் என்று இளவரசர் சொல்ல, அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவன் வேறு யாரும் அல்ல, பூங்குழலியோட அண்ணன் முருகையன் தான். அவன் முன்பே இங்கு வந்திருந்தான் அல்ல, இப்பொழுது மீண்டும் செல்வதற்கு வரும்பொழுது இளவரசர் பார்த்து விட்டார். அவரை பார்த்ததும் இளவரசர், எனக்காக ஒன்று செய்ய வேண்டும், என்னை உடனே அங்கே இருக்கும் மரக்களத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல, அதை உத்தரவாக ஏற்றுக்கொண்டு அந்த படகில் அமர்ந்தார் இளவரசர். பின்பு அந்த படகு வழியாக பார்த்திபேந்திரன் கப்பலுக்கு சென்று அங்கிருந்து வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக கடலுக்குள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். பழகிய ஒரு சில நாட்களுக்குள்ளே அருள்மொழிவர்மனுக்கு வந்தியத்தேவன் உயிர் நண்பனாகிவிட்டான். இதையெல்லாம் கரையில் இருந்து ஒரு உரம் ஆழ்வார்க்கடியானும் பெரிய வேளாளரும் பார்த்து கொண்டு பத்திரமாக இவர்கள் போய்விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார்கள். அதே சமயத்தில் ஊமிராணியும் பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு இருவரும் பேசிக் கொண்டார்கள். பெரிய வேளார் திருமலையை பார்த்து கேட்டார், நீ வந்த வேலை நடைபெறவில்லை, நான் நினைத்ததும் நடைபெறவில்லை, நீயும் அவருடனே போயிருக்கலாம் என்று கேட்க, எனக்கு முதன் மந்திரி மற்றொரு வேலை தந்திருக்கிறார். இலங்கையில் இருக்கும் ஊமை பெண்ணை தஞ்சாவூருக்கு அழைத்து வருமாறு எனக்கு ஒரு ரகசிய வேலையை அவர் தந்திருப்பதாக ஆழ்வார்க்கடியான் சொல்ல, அதற்கு பெரிய வேளார் புயல் காற்றை கூட அடைத்து கட்டி இழுத்து வர முடியும். ஆனால் அந்த பெண்ணை பிடிப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இலங்கையில் இருக்கும் அனைத்து இடங்களும் அந்த பெண்ணுக்கு தெரியும். காற்றில் பறப்பது போல பறந்து கொண்டே இருப்பாள். திடீரென்று காணாமல் போய்விடுவாள், திடீரென்று வருவாள். அவளை பார்ப்பதே மிக அரிது. அப்படி இருக்கும்பொழுது அவளை பிடிப்பது, கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய விஷயம். எப்படி செய்யப் போகிறாய் என்று கேட்க, பூங்குழலியும் அந்த பெண்ணும் பேசிக் கொண்டதை நான் பார்த்தேன். அவளின் உதவியோடு அந்த ஊமை பெண்ணை எப்படியாவது தஞ்சாவூருக்கு அழைத்து செல்வன் என்று ஆழ்வார்க்கடியான் சொன்னான். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, அருள்மொழிவர்மனுக்கு பூங்குழலின் மீது ஒரு ஆசை இருந்தது. அவளோடு பேசியது பழகியது அனைத்துமே அருள்மொழிவர்மனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவருடைய அக்கா குந்தவையின் விருப்பத்தின்படி வானதியை தான் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் அவ்வப்பொழுது அவருடைய நினைவுக்கு வந்தது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க பெரிய வேளாளருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இளவரசர் இந்த பெண்ணை விரும்புவதாக இருந்தால் முன்கூட்டியே அதை தடுக்க வேண்டும் என்று எண்ணி பூங்குழலியை பார்த்து பெரிய வேளாளர் பேச ஆரம்பித்தார். சோழ நாட்டுக்கு நீ பெரும் உதவி செய்தாய், அதற்காக பொன்னையோ பொருளையோ வாங்கிக்கொள். ஆனால் இளவரசரோடு நெருங்கி பழகும் விருப்பம் இருந்தால் அதை இன்றோடு விட்டுவிடு என்று சொல்ல, கோபப்பட்ட பூங்குழலி எனக்கு பணமும் வேண்டாம், உங்கள் சகவாசமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபத்தில் நடந்து கொண்டே அழ ஆரம்பித்து விட்டாள். எல்லாவற்றையும் பணத்தை கொண்டு வாங்கிவிட வேண்டும் என்று எப்படித்தான் இந்த ஆண்கள் நினைக்கிறார்களோ என்று எண்ணிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க பார்த்திபேந்திரனின் கப்பலுக்கு இளவரசர் சென்றார். எப்படியாவது வந்தியத்தேவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த அரேபியர்களுடைய கப்பலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அந்த கப்பலில் நம் வந்தியத்தேவன் அகப்பட்டு கொண்டிருந்தான். அவனோடு ரவிதாசனும் தேவராளனும் இருந்தார்கள். அவர்கள் இருவரோடுதான் ஒரு முறை பார்த்திபேந்திரன் குதிரையில் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் இருவரும் எதிரிகள் என்று அவனுக்கு தெரியாது. திரிகோணமலையில் பார்த்திபேந்திரன் அவர்களை பார்த்திருக்கிறான். இளவரசரை பார்க்க வேண்டும் என்று சொல்ல எனக்கு வழி தெரியும் என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்து வந்தார்கள். பிறகு காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள்தான் எதிரிகள் என்று தெரிந்திருந்தால் அங்கேயே கொண்டிருப்பேன் என்று பார்த்திபேந்திரன் சொன்னான். ஒருபுறம் வந்தியத்தேவன் சென்ற கப்பலில் பயங்கரமான கொடூரமான அரேபியர்கள் இருந்தார்கள். அதே கப்பலில் ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளியும் இருந்தார்கள். அந்த கப்பலுக்கு சென்ற வந்திய தேவனை அவர்கள் அடித்து கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். மற்றொரு புறம் அவனை காப்பாற்ற அருள்மொழிவர்மனும் பார்த்திபேந்திரனும் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் கடலில் சூறாவளி காற்று வீசியது. ஒரு பெரும் புயல் அடிக்க தயாராகி கொண்டிருந்தது. எப்படி பார்த்தாலும் இந்த இரு கப்பலும் அந்த புயலில் தப்பிப்பது மிக கடினம். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் அரேபியர்களுடன் வந்தியத்தேவனும் அந்த கப்பலில் இருந்தான். அவர்கள் வந்தியத்தேவனை கட்டி வைத்திருந்தார்கள். வந்தியத்தேவனை எப்படியாவது அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இளவரசர் அருள்மொழிவர்மன் கஷ்டப்பட்டு பார்த்திபேந்திரனின் கப்பலுக்கு செல்கிறார். இளவரசர் தம்முடைய கப்பலுக்கு வந்ததும் இவரை எப்படியாவது காஞ்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அந்த எண்ணத்திற்காக இளவரசர் வரவில்லை. எப்படியாவது வந்தியத்தேவனை காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே அவர் அந்த கப்பலில் ஏறினார். பின்பு வந்தியத்தேவன் அந்த கப்பலுக்கு எப்படி சென்றான் என்பதையும் இளவரசர் சொன்னார். இதை அனைத்தையும் கேட்ட பார்த்திபேந்திரன், அவனுக்கு அது தேவைதான். எப்பொழுதுமே முந்திரி கொட்டை போல ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்காக தாங்கள் ஏன் வந்தீர்கள்? அவனே எப்படியாவது அவனை காப்பாற்றிக் கொள்வான் என்று சொல்ல, கோபப்பட்ட இளவரசர், நான் எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும், அவனோடு நான் தஞ்சைக்கு செல்ல வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அந்த சமயத்தில் கடலில் காற்று இல்லாமல் இருந்தது. அதனால் கப்பலும் நகர இருந்தது. இவ்வாறு அதிக நேரம் காற்று அடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக சிறிது நேரத்திற்குள் சுழற்காற்று ஏற்பட்டு பெரும் புயல் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது என்று பார்த்திபேந்திரன் சொல்லிக் கொண்டிருந்தான். இதே நேரத்தில் வந்தியத்தேவனை கட்டி வைத்திருக்கும் அந்த கப்பலுக்கு செல்லலாம் பாருங்கள். இளவரசரை இந்த கப்பலின் வழியாகத்தான் சிறைபிடித்து செல்வதாக எண்ணி அந்த கப்பலுக்கு சென்றான் வந்தியத்தேவன். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது, அந்த கப்பலை அரேபியர்கள் திருடி கொண்டு வந்ததும் அவர்களோடு பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் வந்தது. இந்த இருவருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டிருக்கும் என்றால், அரேபியர்கள் வந்த கப்பல் ஒரு முறை ஒரு தீவின் ஓரமாக உடைந்து விழுந்து விடுகிறது. அவர்களிடம் இருக்கும் குதிரையை காசு கொடுத்து பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் வாங்கி கொண்டுதான் இலங்கைக்குள்ளே வந்தார்கள். அப்பொழுது வழியில் பார்த்திபேந்திரனை பார்த்திருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் மூவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் மீண்டும் தப்பித்து கோடிக்கரைக்கு செல்வதற்காக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த கப்பலை பார்த்து அதில் இருக்கும் அரேபியர்களையும் பார்த்து அவர்கள் குதிரை வாங்கி செய்த உதவியை மறக்காமல் இருப்பதற்காக அந்த இருவருக்கும் கப்பலில் வர வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் தான் வந்தியத்தேவனும் அங்கு வந்து மாட்டிக்கொள்கிறான். ஆகவே அங்கு இருந்த ஆறு அரேபியர்களும் ரவிதாசன் மற்றும் தேவராளனும் அங்கு இருந்தார்கள். எப்படியாவது இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும், இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. அவனை கட்டி வைத்த இடத்திற்கு இந்த இருவரும் வந்தார்கள். அந்த இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். உன்னையும் முறைப்படி கொல்ல வேண்டும் என்றுதான் எண்ணினோம். ஆனால் எங்களுக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த கப்பலில் இருக்கும் அரேபியர்கள் இந்த கப்பலை அரபு நாட்டிற்கு எடுத்து செல்ல போகிறார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து இந்த கப்பலை காப்பாற்றி நாம் கோடிக்கரைக்கு செல்ல வேண்டும் அல்லது நாகப்பட்டினத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு அவர்களை கொல்வதற்கு நீ உதவி புரிய வேண்டும் என்று கேட்க வந்தியத்தேவன் அதை மறுக்க, சரி அதை நாங்கள் செய்து முடிக்கிறோம், ஆனால் நீ பிழைத்த பிறகு எங்களோடு சேர வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன். எங்களுடன் சேர வேண்டும் என்று சொன்னாயே, அப்படி என்றால் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று வந்தியத்தேவன் கேட்க, கண்டிப்பாக உனக்கு தெரிந்திருக்கும், பழுவூர் இளையராணி நந்தினியும் எங்கள் ஆள்தான். அவளின் உதவியோடுதான் பழுவேற்றருடைய செல்வத்தை வைத்துதான் சோழ தேசம் முழுக்க பயணித்து சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல, உங்களுக்கும் பழுவூர் இளையராணிக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் ஏன் சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் வந்தியத்தேவன் கேட்க, அதற்கு ரவிதாசன், இந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு இரண்டு வாய்ப்பு தான். ஒன்று, இந்த கதையை முழுக்க கேட்ட பிறகு நீ எங்களோடு சேர்ந்துவிட வேண்டும், இல்லை என்றால் இந்த கதை தெரிந்த நீ சாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரவிதாசன் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தான்.